Honorable Leader of the House.
Item number 33, 34, I move, sir.
Honorable House Agri?
Aye.
No. Honorable Rajita Senarathan. Seat very.
Sabapatumani. Adadina at the term.
Seat again.
Sorry. Garu Sabapatumani. Adadina Ekaka Vaidya Agnapanata Sansodene Kirimatat. Eva Gamer Hanitaking Ape Ausha Dadikari Panata Panate Sansodene Ganematat. May the Kabalapur to Enne. My King Eka Padilikarana make Kumagda Ganeker. Palavini Ekatamai. ඇත්තටම වෛද්‍ය ආඥාපන සංශෝධනය කිරීම සඳහා මේ අද හේතුපාදක වෙලා තිබෙන්නේ මේ වෛද්‍ය ආඥාපනතේ දැනට තිබෙන්නේ වෛද්‍යවරු සහ විශේෂඥ වෛද්‍යවරු දෙගොල්ලොම එකම කාණ්ඩයක ඒගොල්ලන්ව ලයිස්තුගත කරලා තිබෙන්නේ එකම වෙලුමේ තිබෙන්නේ මේ විදිහට කරලා ඒගොල්ලන්ගේ සුදුසුකම් අනුව විතරක් ඔවුන්ව වෙන් කළ තිබෙනවා නමුත් දියුණු රටවල් වල හැම එකකම විශේෂඥ වෛද්‍යවරුන්ට තියෙන වෙනමම රෙජිස්ටරයක්. ඒ වෛද්‍ය සභාව යටතේ. ඒක ලෝකයේ පිළිගත් ක්‍රම වේදයක්. ඒ නිසා මේ බ්‍රිතාන්‍ය වෛද්‍ය සභාව මෙව ස්පෙෂලිස්ට් රෙජිස්ට්‍රි එක, ඒ කියන්නේ විශේෂඥවරුන්ගේ රෙජිස්ටර් එක වෙනමම රෙජිස්ටරයක් බවට පත් කරලා දැන්ට අවුරුදු 20කට වඩා වැඩි. නමුත් අපිට මේක කරන්නට සිදු වෙන්නේ නැහැ දිගටම. ඒ නිසා අද අපි කරන්නේ මෙන්න මේ කන්සල්ටන්ට් රෙජිස්ට්‍රි කියන එක ස්පෙෂලිස්ට් රෙජිස්ට්‍රි කියන එක වෙනම මේව කරන්නට. එතකොට මෙතෙන්දී මේක ඇත්තටම ශ්‍රී ලංකා වෛද්‍ය සභාව 2006 දී මේ සංශෝධනය කිරීමට තීන්දුවක් ගත්තා. ඒ තීන්දුව ගත්තරේ තීන්දුව ක්‍රියාත්මක වුණේ නැහැ. ඒ නිසා දැන් මේක ඇතුලේ තිබෙනවා යම් බියක් සාමාන්‍ය වෛද්‍යවරුන්ගේ අයිතිය පිළිබඳව සහ අනිකුත් වෛද්‍ය නොවන කණ්ඩායම් පැරාමෙඩිකල් ඇතුළු අනිකුත් කණ්ඩායම් වලට තමන්ගේ වෘත්තීය ක්‍රියාත්මක කිරීමට ප්‍රශ්න ඇති වෙයි කියලා. නමුත් එහෙම දෙයක් නැහැ. මොකද ඒ පිළිබඳව එක් කණ්ඩායමක් සුප්‍රීම උසාවියටත් පෙස්සම් ගොනු කළා මේ පිළිබඳව විරෝධය ප්‍රකාශ කරා. නමුත් සුප්‍රීම උසාවිය පවා තීන්දුව කරා මේ අපි ඉදිරිපත් කළ තිබෙන සංශෝධන අනුව එවැනි දෙයක් සිදු වෙන්නේ නැහැ කියලා. ඒ විතරක් නෙවෙයි මෙතන තිබෙන්නේ ඇත්තටම මේ යම්කිසි කෙනෙක් චේතනාන්විතව විශේෂඥ වෛද්‍යවරයෙකු විදිහට ක්‍රියා කරනවා නම් හෝ තමන් ක්‍රියාමාර්ග නොයෙකුත් ඒවා විශේෂඥ වෛද්‍යවරයෙකුට ලෙස පෙන්වමින් ගන්නවා නම් මෙන්න මේ ක්‍රම දෙක තමයි මෙතනින් සීමා කරන්නේ මේ අලුත් අද ඉදිරිපත් කරන මේ සංශෝධනය යටතේ. ඒ නිසා එහෙම කාටවත් බියක් වෙන්න ඕනේ නැහැ. මොකද ඉදිරියේදී මේකටත් වඩා වෙනමම වෛද්‍ය සභාව ආඥාපනතක් අපි ගේනවා. බ්‍රිතාන්‍ය වෛද්‍ය සභාව වගේ ස්වාධීන ඒ විතරක් නෙවෙයි වෛද්‍යවරුන්ගේ වෛද්‍ය සභාවක් නෙවෙයි රටේ සෞඛ්‍ය ආරක්ෂා කරන ජනතාවගේ අයිතීන් ආරක්ෂා කරන වෛද්‍ය සභාවක්. වෛද්‍ය සභාවක මූලික පරමාර්ථය තිබෙන්නේ වෛද්‍යවරුන්ගේ අයිති ආරක්ෂා කිරීම නෙවෙයි. වෛද්‍ය සේවයේ අයිති ආරක්ෂා කරම ඒක ජනතාවට ලබා දෙන සේවය ආරක්ෂා කිරීමට තමයි වෛද්‍ය සභාවක යුතුකම. නමුත් අද මේ රටේ වෛද්‍ය සභාවෙන් සිදුවෙන්නේ වෛද්‍යවරුන් එකතු වෙලා වෛද්‍යවරුන්ගේ ප්‍රශ්න නිරාකරණය කර ගැනීම පමණයි. ඒ නිසා වෛද්‍යවරුන් කරන නොයෙකුත් ඇත්තරම නීති විරෝධී වගේ ක්‍රියා එකක්වත් ගැන හරි පාලනයක් පරිපාලනයක් සිදුවෙන්නේ නැහැ මේ වෛද්‍ය සභාවෙන්. මොකද ඔක්කොම මේ නඩු අහන්නේ වෛද්‍යවරු විත්තිකරුවොත් වෛද්‍යවරු. නමුත් බ්‍රිතාන්‍ය වෛද්‍ය කවුන්සිලය වැනි යුරෝපයේ වෛද්‍ය කවුන්සිලය ඉන්නේ ඉතා කුඩා කවුන්සිලයක් තිබෙන්නේ. ඒකේ ඉන්නවා නීතිඥවරු ඉන්නවා වෙනකොත් විත්තිවේදීන් ඉන්නවා සමාජ ක්‍රියාදරයන් ඉන්නවා ඒකම තමයි වෛද්‍යවරුන් ඉන්නේ. නමුත් බහුතරය ඉන්නේ පිට අය. ඒ නිසා එතනින් විශාල සාධාරණත්වයක් ජනතාවට සිදු වෙනවා. අන්න එවැනි වෛද්‍ය සභාවක් සඳහා මංම නම් ඉල්ලගත්තා වෛද්‍ය සභාවෙන්ම වෛද්‍ය සභාව යෝජනා කරපු නංවලින් ඒකෙන් අපි තෝරාගත්ත නංවලින් අපි කමිටුවක් පිහිටෙව්වා ඊයේ ඒ කමිටුවට මාස දෙකක කාල පරිච්ඡේදයක් මන් දුන්නා ඒ අලුත් වෛද්‍ය ආඥා පනත අපි දිගටම දීර්ඝකාලීනව සාකච්ඡා කරලා තියෙන වෛද්‍ය ආඥා පනත කෙටුම්පත් කළා ගේන්න කියලා. ඒ නිසා ඒක ගෙනාවාම මේක ඉතුරු අනිකුත් ප්‍රශ්න සියල් බොහෝ දේවල් අපිට මේ වෙනවා. දැන් මේකේ වාසි පිළිබඳව අපි කිව්වොත් මේකේ තියෙන්නේ මේ වාසි එකක් patients have every right to differentiate a specialist from a non-specialist. As the register would be accessible to everyone. This enables the certifying authority to define the required criteria one should fulfill to be included in the register. Third, the appointing authority will be compelled to appoint specialists based on standards prescribed by the certifying authority. Four, this will enable other organizations such as the private health sector to follow and conform to the above standards in enrolling specialists. Then five, this prohibits unqualified and part qualified individuals engaging in specialist practice. Six, such register would help insurance providers, legal authorities and agents issuing medical certificates for foreign employment to authenticate specialist practitioners. මෙන්න මේවා. ඒ නිසා මේකෙදී ඇත්තට මම පෙන්වලා දෙන්න ඕනේ මේ සුප්‍රීම උසාවියේ නඩු තීන්දුවේ පැහැදිලිවම කියනවා ඔවුන් මවිතටපත් වෙනවා මෙවැනි රෙගුලාසියක් මෙතෙක් කල නොතිබීම ගැන. ඔවුන් කියනවා the intention මේ සුප්‍රීම උසාවියේ නඩු තීන්දුව මම කියවන්නේ එකකින් කොටසක්. The intention of this registry is quite well seen to be to protect and preserve the standards in health service sector in line with the practice in other countries. We ourselves find it quite difficult to understand why there was no specialist registry in our country all this time. The names of specialists in any subject should be available to be recognized and given prominence to since they are specialized on that subject. Emanisa menne me anuwa tamai Supreme Usavi na teenduwa ara ඒ පෙස්සන් ඉවතලා මේක ඉදිරියට ගෙන යන්නට අපිට අවසරය දුන්නේ. ඒ වගේම දෙවෙනි ආඥා පනතේ අපි කරන්නේ ඒක ඇත්තටම ඒකෙන් අපි බලාපොරොත්තු වෙන්නේ අපි ගිය සැරේ සංශෝධන ගාස්තු සංශෝධනය කරා ජාතික ඖෂධ වෛද්‍ය ජාතික ඖෂධ අධිකාරී. ඒකේ ඖෂධ මේව කරාම අපිට පැමිණිලියාව විශේෂයෙන්ම මේ උසු සල් හිමියන් ඔවුන් කුඩා ව්‍යාපාරිකයන් ඔවුන්ට ලබා දුන්න මේක බදු මුදල් වැඩි කියලා. ඔවුන් ඉල්ලපු ඔවුන් කිව්වා ඒ බදු මුදල් ඒ 10,000 ගානේ ඉඳලා ඔවුන්ට 6,000කට විතර අඩු කරන්න කියලා මම ඒක 5,000කටම අඩු කරා. අඩු කළා ඒ ගෙනාපු සංශෝධන තමයි ඒ අයත් අපේ රටේ මේවා මේ ඖෂධ නිෂ්පාදනය කරන කට්ටියට දාලා තියෙන බදු ප්‍රමාණවල් අඩු කිරීමටත් කියන මෙන්න මේ කොටස් දෙකට සහන ලබා දීමට තමයි මේ බදු මේක ඖෂධ අධිකාරියේ මේ බදු සහන ලබා දීමට තමයි මේ දෙවෙනි සංශෝධනය මේ දෙවෙනි පනත ගේන්නේ. දැන් ජාත් නෑ පනතේ සංශෝධනය. ඒ ගාස්තු සංශෝධනය එච්චරයි. එතකොට ඒකේ මම කියන්න ඕනේ අද ජාතික ඖෂධ නියාමන අධිකාරිය ස්වාධීන ආයතනයක් වශයෙන් ක්‍රියා කරමින් ඉතා විශාල කාර්යභාරයක් මේ රටේ ඖෂධ සහ අනෙකුත් වෛද්‍ය උපකරණවල මිල පාලනය කිරීම සඳහා මට අපිට උදව් ලබා දෙනවා. ඒකේ විශාල වාසියක් මේ රටේ ජනතාවට ලැබිලා තිබෙනවා. ඒක අද ඒකේ සභාපති ධුරයටපත් කළ තියෙන මහාචාර්ය අසිස් සිල්වා කියන මේ රටේ ඉන්න එකම සායනික ඖෂධවේදියා මේ රටේ ඉන්න ආචාර්ය උපාධියක් සහිතව. ඉතින් ඒ නිසා එතුමාගේ ප්‍රධානත්වයෙන් අපි පෞගිය කාලේ මුල් වටේට අපි අත්‍යවශ්‍ය ඖෂධ 48ක් හඳුනගෙන අපි ඒකේ මිල පාලනය කරා. ඒ ඖෂධ 48ක මිල පාලනය කරාම ඇත්තටම වෙළඳ නාමයෙන් යුක්ත ඖෂධ 272ක මිල පාලනය වුණා මේ තත්ත්වය යටතේදී. දැන් මේකේ බලපෑම මේ වෙනකොට අපි මේ සඳහා වෛද්‍යමය සර්වේ එකක් කරලා තිබෙනවා සහ වෛද්‍ය විගණනයක්ත් කරලා තිබෙනවා රෝහල්වල. ඒකෙන් අපි හොයාගෙන තියෙනවා මේකේ තිබෙන මේකේ මේ ශාස්ත්‍රයේ මේ රටේ ඇතිවිලා තියෙන වෙනස. පළවෙනි එක තමයි ඖෂධ පරිභෝජනයේ විශාල වශයෙන් වැඩි වෙලා තිබෙනවා. ඒ වැඩි වෙලා තිබෙන ඖෂධ පරිභෝජනය මොකද වෙනදා මුදල් නැතිකම නිසා ඒ කියන්නේ ස්ථිර වැටුපක් වගේ තියෙන ආදායමක් තිබෙන අය රජයේ සේවකයෝ පුද්ගලිකාංශයේ සේවයේ විශ්‍රාමිකව වැනි අය ඒ මුදල් දරා ගන්න බැරි හින්දා ඔවුන් ක්‍රමවත්ව තමන්ගේ ඖෂධ ලබා ගත්තේ නැහැ. ඔවුන් දවසක් කර දවසක් සමහරලාට මේව කරේ. සමහර ඖෂල් ලැමියන් කියනවා ඒගොල්ලෝ ඇවිල්ලා දවසේ බෙහෙත් තමයි ඒගොල්ලෝ ගන්නෙ. ඒගොල්ලන්ට වඩා ඊට වඩා ගන්න බෑ. ඉතින් ඒ නිසා අද ඒ සියලුම අය නියම විදියට ප්‍රතිකාර කර ගන්නවා. දැන් මේකෙන් සමහර ප්‍රතිජීවක ඒ වගේ වරින් වර ගත්තාම වෙන්නේ ඒකේ අර රෙසිස්ටන්ස් ස්ට්‍රේන්ස් කියලා ඒ වෙනම හැදිලා ඒවා තවත් නරක ඵල විපාක ඇති වෙනවා. දැන් අද ඒක වෙනස් වෙලා තිබෙනවා. ඒක තමයි පළවෙනි මේ විගණනේ පෙන්වලා දෙන්නේ මේකේ 100-600ක පරිභෝජනය වැඩිවීමක් වෙලා තියෙනවා. 6 ගුණයකින් ඖෂධ පරිභෝජනය කරන ප්‍රමාණය වැඩි වෙලා තිබෙනවා වෙළඳපොලේ මේ මිල නියාමනය කිරීම තුලින්. එතකොට මේ මිල නියාමනය කරේ අපි අර ලංකාවේ සාමාන්‍ය මිල අඩු කිරීම වගේ නෙවෙයි, ඉතා දැවැන්ත අඩු කිරීමක් අපි කරේ. මම මීට කලිනුත් පෙන්වලා දීලා තියෙනවා රුපියල් 215 ඇටෝවා එක අපි අඩු කරේ රුපියල් 17.60 වෙනකන් අඩු කරා. කෝසා පෙත්ත රුපියල් 81 ඉඳන් රුපියල් 10.30 දක්වා අඩු කරා. ඒ වගේම ක්‍රෙස්ෆෝ කියන එක රුපියල් 158 තියුණු එක රුපියල් 37 අඩු කරා. වෝල්ට් ආරෙන් එක රුපියල් 40 තියුණු එක 13 අඩු කරා. මේ වගේ නෙක්සියම් එක රුපියල් 101 තියුණු රුපියල් 20 අඩු කරා. මේ අනුව රුපියල් 6 ගුණයකින් පරිභෝජනය වැඩිලා තියෙනවා. දෙවනි වාසිය තමයි සිදු වුණේ. මේ පරිභෝජනය වැඩි වුණේ එදාටත් වඩා ගුණාත්මක භාවයෙන් වැඩි කියලා හිතන ඖෂධ වල පරිභෝජනය තමයි වැඩි වෙලා තියෙන්නේ. ඒක ඉතාමත්ම ඉහළ තත්වයකට පත් වෙලා තිබෙනවා. දැන් අපි කිව්වොත් මේ වෙළඳ නාමවලින් තියෙන ඉතා හොඳ ඖෂධ කියලා තියෙන මේ ඔග්මන්ටින් වගේ ඖෂධයක් ගත්තොත් ඒකේ වටිනාකම ඒකේ වෙළඳාම මිලියන 40 ඉඳලා මිලියන 211 දක්වා වැඩි වෙලා තියෙනවා. ඒ කියන්නේ දැන් සාමාන්‍ය මිනිසුත් ඇවිල්ලා පරිභෝජනය කරන්නේ තමන් ගන්න හොඳම බෙහෙත්. ඒක මට එකවත් අර වෛද්‍යවරයෙක් මට විශේෂඥ වෛද්‍ය ගෝඨාභය රණසිංහ මහත්මයා කිව්වා දැන් ඇවිල්ලා ලෙඩ්ඩු කියනවායි ડોක්ටර් අපිට හොඳම බෙහෙත් වලින් ලියන්න කියලා. එදා බොහොම අසරණව හිටපු කට්ටිය මට ડોක්ටර් ලක්කුමා ෆර්නෑන්ඩෝ කිව්වේ අද තමයි අපි අපේ channel practice එක අපි ආසාවෙන් කරන්නේ. මොකද එදා අපි ලෙඩා දිහා බලලා තමයි අපි බෙහෙත් නියම කරේ. ඒ ලෙඩාට දරා ගන්න පුළුවන්. අදේම නේ අපි හොඳම බෙහෙත අපි ඔවුන්ට අද ලියනවා. ඒ නිසා අද අපිට සතුටක් තියෙනවා අපේ වෛද්‍ය විද්‍යුත්තේ නිගෙන. දැන් අපි කිව්වොත් එහෙම සිත්‍රින් වගේ ඖෂධයක් ඒක එදාත් විකුණුනේ 184,000ක් විතර පෙති. නමුත් අද විකිණනවා ඒක 389,000ක් වෙනකම්. 100-200කටත් වඩා ප්‍රමාණයෙන් දෙගුණයටත් වඩා වැඩි ප්‍රමාණයකින් වැඩි වෙලා තිබෙනවා. දැන් හර්බස කියන එක විශේෂ ඖෂධය 231,000ක් විතර විකුණුනේ. දැන් ඒක විකුණනවා 505,000ක් විතර විකිණෙනවා. ඒ කියන්නේ ඒකත් දෙගුණයක්. ඒ වගේ ලොසාකා කියන එක ලොසාටන් වල ලොසාකා කියන මේ එක 155,000ක් විකුණුන එක අද විකිණනවා 115,000ක් දක්වා වැඩි වෙලා තිබෙනවා. ඒගොල්ලන්ගේ ආදායම. දැන් අපිට කිව්වේ මොකද්ද ඉස්සෙල්ලා මේ හොඳ වර්ගයේ ඖෂධ ඔක්කොම වෙළඳපොලෙන් ඉවත් වෙනවා කිව්වා. එක්තරා ඉංග්‍රීසි මේ සතියන්ත පුවත්පතක් ප්‍රසිද්ධ පුවත්පත ඔවුන්ගේ කතුරු වාක්‍යයක් ලිව්වා. මේකෙන් වෙන්නේ සියලුම හොඳ ගුණාත්මක භාවයෙන් ඉහළ තියෙන ඖෂධ සමාගම් ලංකාවෙන් ඉවත් වෙලා යනවා. එක සමාගමක්වත් ඉවත් වෙලා ගියේ නැහැ. ඔවුන් බලපෑම් අපිට ඇති කරා. ඒ බලපෑම් වලට අපි මුණ දුන්නා. ඒවට අවශ්‍ය අපි දේවල් කරනකොට ඒගොල්ලෝ රැඳී හිටියා. ඒ වගේම දැන් මේවා අපි වෝල්ටාරෙන් වගේ ගත්තොත් වෝල්ටාරෙන් වල වෙළඳාම තියුනේ 475,000යි දැන් 1380,000යි. ඒ වගේම මේ කැටෆ්ලෑම් කියන එක ඒ වගේ එකකට තියුනේ ඉස්සෙල්ලා 790,000යි. දැන් තියෙනවා 1674,000ක් වෙළඳාම වැඩි වෙලා. දැන් අපි ගත්තොත් ක්‍රෙස්ටෝ එක අපි ගත්තොත් 181,000යි විකුණුනේ. දැන් විකිනනවා 532,000. ඒ වගේම දැන් නෙක්සියම් කියන ටැබ්ලට් එකේ මිලිග්‍රෑම් 20 බැලුවොත් එදා විකුණුනේ 148,000යි. අද විකිනනවා 1,024,000ක්. අද ඒක පාවිච්චි කරලා තියෙනවා. ඉතින් ඒ වගේම නෙක්සියම් 40 තියෙන එක 127,000යි විකුණුනේ. දැන් 828,000ක් දක්වා වැඩි වෙනවා. ඒ වගේම ඇස්ට්‍රික්ස් කියන එක 1,394,000යි විකුණුනේ. දැන් 49,53,000ක් දක්වා වැඩි වෙනවා. මට මේ වගේ දිගටම කියත හැකි. ඒකෙන් පේනවා ගුණාත්මක ඖෂධ පරිභෝජනය කිරීමේ රටාවකට අවිල්ල දෙනවා. මේක තමයි දියුණු ලෝකයේ රටවල්වල ඖෂධ පරිභෝජනය කිරීමේ රටාවට අද ලංකාව ගමන් කළා තිබෙනවා මේ තත්ත්වෙන්න. තුන්වෙනි එක තමයි මේකෙන් ඇති වුණු ආර්ථික ප්‍රතිලාභය කොච්චරද ජනතාවට. ගිය අවුරුද්දේ ආර්ථික ප්‍රතිලාභය පමණක් ජනතාවට මිල අඩු වෙලා තියෙනවා රුපියල් බිලියන 4.4ක්. ඒ කියන්නේ කෝටි 440ක් ඖෂධ පාවිච්චියේදී ජනතාවට වාසියක් ලැබිලා තිබෙනවා මේ මේ වෙක නිසා. ඒ නිසා අපි කරේ දැන් දෙවනි වටේ නැවතත් අපි ඖෂධ 25ක මිල නියාමනය කරා. ඒකෙදිත් අපි තෝරාගත්තේ එකක් තමයි මිල ඉතාමත්ම මිල අධික පිළිකා ඖෂධ. ඒ පිළිකා ඖෂධ වලින් 95%ක් සපයන්නේ ඇත්තම රජයට. 5%යි පුද්ගලික වෙළඳ පුද්ගලික රෝහල්වල පිළිකා ඖෂධ ගන්න හැම එක්කෙනාම මේ මිල අධික නිසා හැමෝම රජයේ රෝහල්වලට තමයි එන්නේ. දැන් මේකේ අපි කිව්වා ට්‍රක්සුමා ඉන්ජෙක්ෂන් එක මම එනකොට තිබුණේ 280,000යි. මම දෙවෙනි ඖෂධය ඉදිරිපත් කරා. ඒගොල්ලන්ට කිව්වා දෙවෙනි ඖෂධයක් ඉදිරිපත් කරන්න කියලා. ඒ ආනයන කරුවන්ට. ඔවුන් ඉදිරිපත් කරා. ඒක ලැබීමේදී මට විශාල පහර දුන්නා. මාධ්‍ය හරහා නොයෙකුත් කට්ටිය මේ බාලේ වගේ එනවා කියලා. අද වෙනතුරු දැන් අවුරුදු 3ක් පාවිච්චි කරලා තියෙන ඖෂධයේ කිසිම වැරද්දක් ඒකේ වාර්තා වෙලා නැහැ. ඒ කියපු කට්ටිය. කිසිම වරදක් මේ වෙලාවට ඇඩ්වර්ස් ඉෆෙක්ට් එකක් අද වෙනතුරු වාර්තා කරලා නැහැ එකක්වත්. එතකොට අද ඒකින්ද එතන තව දෙකක් ඇවිල්ලා තියෙනවා. ඊටත් වඩා අඩුවටත් ඇමරිකානු FDA එක පවා පිළිගත්ත ඖෂධා දැවිලා තියෙනවා. මේ අධිකාරිය අපි කඩා කැඩුවා. එදා ඔක්කොම මෙතන දූෂණය කළා. ඒ සියලු ප්‍රබල සමාගම් බහුජාතික සමාගම් කරේ මොකද්ද? ඒවා තියාගෙන ඒගොල්ලෝ එක ඖෂධයයි ඒකට එක වෙළඳ නාමයයි. දෙවෙනි එකකට ඉරින්නේ දෙන්නේ නැහැ. දෙවෙනි එක ආපු හැටි මොකද ඒගොල්ලෝ කරේ 280,000 ඒගොල්ලෝ අඩු කරා 165,000. ඒකෙන්ම තේරෙනවා ඒගොල්ලන්ගේ ගසා කෑම කොච්චරද කියලා. එතකොට දෙවෙනි එක්කෙනා ඉදිරිපත් කරා 148,000. අද අපි මේ දෙවෙනි එක්කෙනා ඒ ඔක්කොම ඖෂධවල මිල අපි ට්‍රැක්සුමාබ් එකේ වයල් එක 440 mg වයල් එක අපි 148,340 තියුණ එක අපි අඩු කරන රුපියල් 95,000. ඒකෙම 150 mg එක 94,854.96 තියුණ එක රුපියල් 32,390කට අපි අඩු කරනවා. ඒ වගේම රිටුක්සිමාබ් කියන එක වයල් එක 118,000ක් විතර තිබුණේ අද ඒක අඩු කරනවා අපි 55,000ට. ඒ වගේම ඒකේ 100 mg එක තිබුණේ රුපියල් 23,000ට ඒක අපි අඩු කරනවා රුපියල් 11,000කට. ඒ වගේම පෙග් ඇස්පර්ගිනස් ඉන්ජෙක්ෂන් එක ඒක අපි වයල් එක 3750 IU එක 248,750යි දුන්නේ. ඒක අඩු කරනවා අපි 140,000කට. ඒ වගේම 500 mg එක 68,470 තිබුණ එක 15,600ට 100 mg එක 15,548 තිබුණ එක 3,120ට වෙනකන් අඩු කරනවා. එතකොට ඇබිරටරෝන් ඇසිටේට් එක 250 mg ඒක 1,080ට තිබුණ එක රුපියල් 275 දක්වා අඩු කරනවා. ෆිල්ග්‍රැස්ටිම් එක ඒකේ වයල් එක 40,000 තිබුණ එක 22,000ට අඩු කරනවා. මේ තරම් දැවැන්ත විදියට අපි අඩු කරනවා. මේකෙන් අපි රජය ඇත්තටම මේ පිළි මුළු ඖෂධ වෙනුවෙන් වසරකට වියදම් කරනවා මිලියන 7,077කට වැඩි ප්‍රමාණයක්. ඒකෙන් මිලියන 4,066කට වැඩි ප්‍රමාණයක් වියදම් කරන්නේ පිළිකා ඖෂධ සඳහා. 57%ක් වැය වෙන්නේ මේ පිළිකා ඖෂධ සඳහා. දැන් අද ඒ මිලියන 4,066 අවුරුද්දක තිබෙන බිල රජයට අඩු වෙනවා මිලියන 2,281ක් දක්වා. ඒක අඩු වුණාම රජයට ලාභය තියෙනවා මිලියන 1,780කට විතර. බිලියන 1.8ක විතර ලාභයක් රජයට තියෙනවා. දැන් මේ පිළිකා ඖෂධ. ඒ වගේම අපි ජනතාව ඉතාමත්ම අපෙන් ඉල්ලපු දෙයක් තමයි මේ ඉන්සියුලින් වල දියවැඩියාව. විශාල රෝගීන් සංඛ්‍යාවක් ඉන්නවා. දියවැඩියාව බෙහෙත් ටික ඒකේ අර මොනිටර් ස්ට්‍රිප්ස් ඔක්කොම අඩු කරන්න කියලා. අපි ඒව අඩු කරා. මේ අතුලත් අයිස්තුවේ තියෙන ඒවයි අපි සෙෆොටැක්සිම් කියන එක රුපියල් 693ට තියුණ එක රුපියල් 375 වෙනකන් අඩු කරා. ෆ්ලූකොනසෝල් කියන එක රුපියල් 74ට තියුණ එක රුපියල් 45 දක්වා අඩු කරා. එතකොට ඒකේ 50 mg එක රුපියල් 39.59 ගානකට තියුණ රුපියල් 25ට අඩු කරා. ඒ වගේම ඉන්සියුලින් අපි රුපියල් 1,760 ඉන්සියුලින් එක අපි අඩු කරා රුපියල් 1,200 වෙනකන්. ඒ වගේම ඉන්සියුලින් එකේ මොන්ටිරල් ස්ට්‍රිප් එක ඒක තියුණ රුපියල් 90කට රුපියල් 50ක් දක්වා ඒක අඩු කරා. ඒ වගේම ඒකේ මේ උපකරණයේ තිබුණේ රුපියල් 5,260යි ඒක අපි රුපියල් 2,750කට අඩු කරා. මේ වගේ සමහර බොහොම ඖෂධ විසි අද තවත් ඖෂධ 15ක ජනතාවට ඉතාමත්ම අත්‍යවශ්‍ය ඖෂධ 15ක මිල අපි අඩු කරා. ඒ 15ත් පිළිකා ඖෂධ 10කවත් ඇතුළේ 25ක්. ඒ අනුව මෙතනම විතරක් අපි අඩු කරලා තියෙනවා 73ක මිල අඩු කරලා තියෙනවා අපි මේ වෙනකොට වෙළඳපොළේ. දැන් ඒ වගේම අපි මේකෙදි මේ වගේම අපි ස්ටෙන්ට් වල මිල අඩු කරා. ලක්ෂ 3000කට තුන ස්ටෙන්ට් එක අපි 1,50,000ට අඩු කරා. තුනෙන් එකකට ගත්තා. ඒ වගේම අක්ෂිකාච මිල තියුණ රුපියල් 60,000යි ඇමරිකාවෙන් ගේන එක අද ඒක අඩු කරලා තියෙන රුපියල් 8,000කට. ඒ නිසා විශාල ඒ ශල්‍ය කර්ම ගාස්තු අරවා මේ ඔක්කොම අද හුඟක් විදියට අඩු වෙලා තිබෙනවා. දැන් මේ වගේම අපි ආරම්භ කරා මාචාර්ය බිබිලගේ අනිත් ප්‍රතිපත්තිය තමයි ලංකාවේ මේ ඖෂධ නිෂ්පාදනය කිරීම. ඒ සඳහා ඉස්සෙල්ලාම අපි කරේ රාජ්‍ය ඖෂධ නීති නිෂ්පාදන නීතිකා සංස්ථාවේ ඒකේ නිෂ්පාදනය වැඩි කිරීම. දැන්ට අපි නිෂ්පාදනය කරන්නේ ඒකේ කරල් සහ පෙති බිලියන 2යි. අපි ඒක දැන් ඔක්තෝබර් 15 ජනාධිපතිතුමා ඇවිල්ලා දෙවනි අපේ කර්මාශාලාව අපි විවෘත කරනවා. ඒක විවෘත කරාට පස්සේ අවුරුද්දකට බිලියන 2 බිලියන 4 දක්වා ඒකේ මේ නිෂ්පාදන ධාරිතාව වැඩි වෙනවා. එතකොට දෙගුණයක් අපි ඖෂධ මේ කරනවා. එතකොට අපිට ඒ දෙගුණයක් අපිට පුළුවන් රජයට ඒ ඖෂධ ලබා දෙනවත් වෙළඳපොළටත්. ඒ වගේම තවත් ඖෂධ සමාගම් 46ක් එක්ක දේශීය සහ විදේශීය ඖෂධ සමාගම් 46ක් එක්ක අපි අත්සන් කරා ගිවිසුම්. ඒගොල්ලන්ට දුන්නා අපි රජයත් එක්ක ඒකාබද්ධ ව්‍යාපාරයක් කරනවා නම් අවුරුදු 15ක බයිබැක් ගැරන්ටි එකක්. ඒගොල්ලෝ ස්වාධීනව කරනවා නම් අවුරුදු 10ක බයිබැක් ගැරන්ටි එකක්. මේක අනුව 46ක් අද අත්සන් කළ තියෙනවා. අද 3ක් නිෂ්පාදනය ආරම්භ කළ තිබෙනවා. තව 2ක් මේ අවුරුද්ද අවසන් වෙනකොට නිෂ්පාදනය ආරම්භ කරනවා. ඒවා ඉතාමත්ම යුරෝපීය තත්ත්වයට සමාන ඖෂධ සමාගම්. ඒගොල්ලන්ගේ දෙවනි අධියේදී ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වෙන්නේ මේ රටේ වෙළඳපොළට ඉවරුනාම යුරෝපයට ඒවා අපනයනය කිරීම සඳහා.
Honorable Minister,
මම පෙන්නනවා.
Please wind up.
මම ඉවර කරන ඉක්මනට. සභාපතිතුමා පොඩ්ඩක් දෙන්න. එතකොට මේකෙදි අපි පෙන්නලා දෙනවා දැන් මේකේ තියෙන මිල ගත්තොත් එහෙම තමුන්වාසලට බලාගත හැකි කොච්චර අඩු වෙනවද රටට කියලා. දැන් ඩයික්ලොෆෙනෙක් සෝඩියම් කියන ටැබ්ලට් එකේ අපි නියම කරපු මිල කීයද දැන් රුපියල් 13යි. නමුත් මේ අලුත් නිෂ්පාදකින් අපිට ඒක ලබලා දෙනවා රුපියල් 13ට ගත් එක 157ට ආණ්ඩුවට. 157යි. මේ වගේ අපිට පෙන්වන්න පුළුවන් දිගටම මේකේ තියෙන අඩුව දැන් මේ සල්බියුටමෝල් එක ඉන්හේලර් එක රුපියල් 310ට අපි ගන්නේ පාලන මිල. නමුත් ඒක ඒගොල්ලෝ දෙනවා රුපියල් 195ට ලංකාවේ. ඒ වගේම ඔමිප්‍රසෝල් එක දැන් අපි මිල පාලනය කරලා තියෙන රුපියල් 450යි. අපිට අපේ නිෂ්පාදකයෝ දෙනවා රුපියල් 450ට දුන්න එක රුපියල් 140ට. ඩොම්පෙරිඩෝන් එක අපිට හුඟාක්ම මේ මිනිස්සු පාවිච්චි කරන ඖෂධයක් රුපියල් 540යි නියම කළ මිල. නමුත් අලුත් මිල අපි ගන්න දැන් 154ට 10න් එකකට. ඉතින් ඒකෙන් තේරෙනවා මේ ඖෂධ මේ වෙළඳාමේ තිබුණ මෙතෙක් කල් තියෙන ගසා කෑම. ඇත්තරම නිදහස් සෞඛ්‍ය සේවය කියලා රජයේ වියදම් කරේ මුදල් ජනතාවට නෙවෙයි මේ ඖෂධ සමාගම් වලට තමයි ඔක්කොම සල්ලි දුන්නේ. දැන් මේ අනුව මේ නිෂ්පාදන සමාගම් වල විතරක් ආවහම අපිට තියෙනවා රජයට මේ අනුව දැන් අපි කියමු උදාහරණයකට මම කියන්නම්. දැන් ඇට්‍රොවෙස්ටටින් එක රුපියල් 11.75ට අපි පාලන මිලට අපි ගන්නෙ. ඒක අඩු වෙනවා 193ට. එතකොට මිලියන 136ක් ආණ්ඩුව ගන්නවා මේවා. මේ ටැබ්ලට්ස්. එතකොට එතන විතරක් ලාභේ ආණ්ඩුවට මිලියන 1390ක් වෙනවා. මේ අලුත් නිෂ්පාදකයෙන් ගත්තාම. දැන් මේ අනුව අවසානයේදී අපි ගණනය කරා මිලියන 6292ක් ආණ්ඩුවට ලාභයි මේ නිෂ්පාදන සමාගම් වලින් පමණක් ඒ තරම් විශාල මුදලක් ආණ්ඩුවට ලාභ වෙනවා. එතකොට ඒ වගේම අපි මිලියන ඩොලර් මිලියන 900ක් අපි වියදම් කරනවා ඖෂධ සහ උපකරණ සඳහා අවුරුද්දකට. අපි බලාපොරොත්තු වෙන්නේ මේකෙන් විශාල මුදලක් අපිට මේ රටේ රඳවා ගැනීම තමයි අපේ බලාපොරොත්තුව. ඉතින් ඒ විතරක් නෙවෙයි අපි ගියවර මේ ඖෂධ අඩු කරාම මේ ඖෂධ ආනයනකරුවන් ඒගොල්ලන්ගේ නිෂ්පාදකයින්ට කිව්වා මේගොල්ලන්ගේ තෙරපීම වැඩි, ඒගොල්ලන්ගේ ලාභ ප්‍රමාණවල් අඩුයි. ඒ නිසා ඒගොල්ලන්ගේ නිෂ්පාදන ඒකේ මිලත් අඩු කරන්නට කියලා. දෙකින්ද තමයි ඔය හැමෝගක් මේවල ගහලා තියෙනවා only sale in ශ්‍රී ලංකා කියලා ගහලා. දැන් ඒගොල්ලෝ එක මිල අඩු කරා. ඒකෙන් රජයට වාසියක් ඇති වුණා. CIF මිල අඩුවීම තුල පමණක් බිලියන 9කට වැඩි මුදලක් ආණ්ඩුවට ලාභ වුණා ගිය අවුරුද්දේදී. ඉතින් ඒ නිසා අද අපි මේ සියලුම දේවල් අපි මේ පාලනය කළ තියෙන්නේ කායික්වත් තරහකටවත් මොකක්වත් නෙවෙයි. නමුත් වැඩේ තිබෙන්නේ මේවා අපි කරන්නේ මේ ජනතාවට මේ වියදම් කරන මුළු මුදල ජනතාවට යන්න. ඒකයි අපේ බලාපොරොත්තු. ඒක තමයි මහාචාර්ය බිබිලගේ ප්‍රතිපත්තිය තිබෙන්නේ. දැන් මේකේ මම කියනවා අද අපේ වෛද්‍ය වාර්තාවල නොතිබුණත් බ්‍රිටිෂ් මෙඩිකල් ජර්නල් එක අපි බොහොම අත්පොත වගේ කියවන්නේ බ්‍රිටිෂ් මෙඩිකල් ජර්නල් එක. අපි වෛද්‍ය වෘත්තියේ ඉන්න කාලේ වුණත් අලුත් ඖෂධයක් ගැන බලන්න වුණත් අපි කියවන්නේ BMJ එක. BMJ එකේ මාර්තු මාසයේ කතුරු වාක්‍යය තියෙන ටැක්ලිං ඇකියුට් කොරොනරි සින්ඩ්‍රෝම් ඉන් ලෝ ඉන්කම් ඇන්ඩ් මිඩල් ඉන්කම් කන්ට්‍රීස්. මේක කියලා තියෙනවා. ඒක තියෙනවා මේ සම්පූර්ණ කතුරු වාක්‍යය තියෙන ශ්‍රී ලංකාව ගැන, මේ අපි ගෙන යන ප්‍රතිපත්තිය ගැන. ඔවුන් කියනවා thus we should applaud the decision of Sri Lanka Ministry of Health taken after the survey to provide cardiac stents to hospitals with PCI facilities and to include troponin testing as a routine examination in state sector hospitals. ඒ කියන්නේ මේ පෞගේ කාලේ troponin වල හොඳම ඖෂධ නිෂ්පාදනයකට එනෙක්ට ප්ලේස් කියලා මට කාඩියෝලොජිස්ට්ලා ඇවිල්ලා එක දවසක් ඉල්ලීමක් කරා මේක ගෙන්නලා දෙන්න පුළුවන්ද ලංකාවට. මේක ඉන්ජෙක් කරොත් පැය දෙකක් ඇතුළතදී ඕනෑම MI එකක් හැදිලා මයෝකාඩියල් ඉන්ෆක්ෂන් හැදිලා එන රෝගියෙක් නිරෝගී වෙලා ගෙදර යවන්න පුළුවන්. එසරේ අපි ගෙන්නුවා. මං ඇව්වා ගෙනල්ලා ඒ සමාගමට, ඒ සමාගමේ මිල කීයද කියලා. ඒගොල්ලෝ කිව්වා රෙක්ටක්ෂ 25000 එක වයල්යක්. මං කෝ ඔය ගණන් කතා කරන්න එපා මාත් එක්ක. අනිත් සමාගම් දැන් ওই ගණන් කතා කරලා ඒගොල්ලන්ට මම නියම කරලා තියෙනවා. මම ඔයගොල්ලන්ගේ මිල නියම කරන්න ඉස්සෙල්ලා ඔයගොල්ලෝ සාධාරණ මිලක් මට ගෙනලා දෙන්න. මම 10000ක් වයල්ස් එකපාරට ඕඩර් කරනවා මුළු ලංකාවේ තියෙන සියලුම හොස්පිටල්ස්. මොකද මයෝකාඩියල් ඉන්ෆක්ෂන් වලින් ලොකු ගාණක් අද මැරෙනවා මේ හොස්පිටල්ස් වලට ගෙනල්ලා. ඒ අනුව උන් අන්තිමට මිල දුන්නා මට රුපියල් 55000යි. 70000ක් අඩු කරා එක වයල් එක. අපි 10000ක් ගත්ත මේ ඊයේ පෙරේද කැබිනට් මණ්ඩලෙත් මම තව 13000ක් දැම්මා. හැම ECG රෙකෝඩර් එකක් තියෙන හොස්පිටල් එකකටම මම දුන්නා. මොකද ECG රෙකෝඩර් එකත් බලාගෙන තමයි මේක ඉන්ජෙක් කරන්න ඕනේ. එක රෝගියෙකුට එකයි, සමහරලාට එකහමාරක් දෙකක් දුන්නාම ඒ රෝගියා සම්පූර්ණයෙන්ම සුව වෙනවා. දැන් මේකේ මෙඩිකල් සර්වේ එකක් කරලා තියෙනවා ડોક્ટર ගෝඨාභය රණසිංහල මේ කාඩියොලොජිස්ට්ලා. ඒගොල්ලෝ කියනවා එදා 6 දිනක් ආවහම රෝහලකට ඒකේ මයෝකාඩියල් ඉන්ෆෙක්ෂන් එකල 5 දිනක් මිය ගියා. අද මේ යන්නේ එක්කෙනෙක් වැඩි වුණොත්. මම මේක ප්‍රකාශ කරාම කල්මුණේ රෝහලේ ඉන්න කාඩියොලොජිස්ට් කිව්වා සර් ටෙනෙක්ට ප්ලේස් දුන්නට පස්සේ ස්ටෙන්ට් එක නිකන් දුන්නට පස්සේ කල්මුණේ රෝහලට ගෙනාපු කිසිම රෝගියෙක් අද වෙනතුරු මැරිලා නැහැ කියලා. ඉතින් ඒ නිසා මේවා අද අපේ රටේ මාධ්‍ය වලින් හෝ අපේ රටේ වෛද්‍ය සංග්‍රහ වලින් නැති වුණාට මේක ඉතාමත්ම මේවා මේ විදිහට බොහොම ගුණගතනය කරනවා. අවසානයේදී ලෝක බැංකුව පවා අද පිළිඅරගෙන තියෙනවා ශ්‍රී ලංකා achieving proper universal health coverage without health financing reforms. ඉතාමත්ම දුප්පතුන්ට හිතවාදී සෞඛ්‍ය ප්‍රතිපත්තියක් අද මේ රටේ කරනවා කියලා. ඒක කියනවා health financing indicators also indicate that the health system is both pro-poor and efficient. එකක් කාර්යක්ෂමයි, එකක් දුප්පතුන්ට හිතවාදී. There are few many other low or middle income countries that have simultaneously achieved strong health outcomes, good financial protection and low cost. Many countries are lauded for achieving 2 out of the 3, but few can claim to have done as well as Sri Lanka on all fronts, especially considering that it is still classified as a low middle income country. එනිසා මම අපි මේ සියලුම අනිත් එක ඒක හින්දා තමයි ලංකාවට ආපු ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ අධ්‍යක්ෂක ජෙනරාල්වරයා 70 වෙනි සංවත්සරයේ සමරන ආපු වෙලාවේ අපේ මාධ්‍යවේදීන් ඔවුන්ගෙන් ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කළා ඌට. ඌගෙන් ඇහුවා අග්නිදිග ආසියාවේ හොඳම සෞඛ්‍ය සේවය තියෙන ලංකාවේ කියලා කතාවක් තියෙනවා. ඒක සත්‍යද කියලා. මං හිතන්නේ මේ මාධ්‍යවේදී ඇහුවෙත් ඒක එහෙම නෙවෙයි කියලා කියයි කියලා හිතාගෙන. නමුත් ඔහු දුන්න පිළිතුර තමයි මේ තියෙන්නේ. ශ්‍රී ලංකා හෙල්ත් සර්විස් ඉස් වන් ඔෆ් ද බෙස්ට් නොට් ඔන්ලි ඉන් ඒෂියා බට් ඉන් ද වර්ල්ඩ් WHO ඩිරෙක්ටර් ජෙනරල් ඩොක්ටර් ටෙඩ්‍රෝස් සෙඩ්. ඩොක්ටර් ටෙඩ්‍රෝස් හැඩ් ස්ටේටඩ් දැට් ද රීසන් බිහයින් ද හයි ක්වලිටි ඔෆ් ශ්‍රී ලංකන් හෙල්ත් සර්විස් ඉස් බිකෝස් ඉට් ඉස් ෆ්‍රීලි අවේලබල්. ශ්‍රී ලංකාස් පොලිටිකල් ලීඩර්ෂිප් ගිව්ස් අ ක්ලියර් ගයිඩන්ස් ටු ද ශ්‍රී ලංකන් හෙල්ත් සර්විස්. ඒ විදිහටම ඒකේ රීජනල් ඩිරෙක්ටර් කියනවා මේ ඔහු කියනවා මේ රීජනල් ඩිරෙක්ටර් ඩොක්ටර් පූනාම් සිං කියනවා said that the health ministry will have enemies everywhere because it has reduced the prices of drugs which is very admirable. Measures taken by the Sri Lankan government to control tobacco are very admirable. ඒ වගේම පෞගිය ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේදී ඇතරම ග්‍රාෂා මැසල් අපේ සමෝරා මැසල් වාසු මන්ත්‍රීතුමා දන්නවා සමෝරා මැසල් ඇංගෝලාව නිදහස් කරපු විමුක්තිකාමී නායකයා පසු කලෙක නෙල්සන් මැනෙලාගේ භාර්යාව එතුමිය තමයි විශේෂ දේශනයක් කරේ එතුමිය එල්ඩර්ස් සුයෙන් කියලා එකක් කරනවා ලෝකේ ඒකේ සභාපති නිමතෙන් එයා කිව්වා එයා පැහැදිලිවම කිව්වා අපේ රටේ සෞඛ්‍ය ගැන තුන් වතාවක් එතුමිය ප්‍රකාශ කරා ඒක කිව්වා ශ්‍රී ලංකා has famously provided universal health care free publicly financed health care to its entire population and as a result has achieved stunning successes in improving health outcomes its maternal mortality rate for example is lower than some states in the united states which we all know has yet to achieve universal health coverage despite it being 15 times richer than sri lanka if sri lanka can provide publicly financed health care to their people why cannot their wealthier neighbors e vidiyata thamai prashamsa kare e nisa mama api ඉදිරියටත් මෙම තවත් ඖෂධ තව ඉදිරියේදී ඉදිරි සති කිහිපය තුළදී මම පුද්ගලික රෝහල්වල සියලුම ගාස්තු අපි නියාමනය කරනවා. ඒකේ ඒවා ඒකේ ලබා දෙන සර්විසස් විතරක් නෙවෙයි. ඒකේ ඉදිරි මේව කළ ඖෂධ ඒවා මේවා ඔක්කොගෙම මිල අපි නියාමනය කරනවා. අපි ගිය සැරේ මිල නියාමනය කරේ ඖෂධයක අපි බොහොම විද්‍යාත්මක විදියට IMS කියන සංවිධානය සම්බන්ධ කරගෙන ඒකේ දත්ත සංඛ්‍යාලයකන අරගෙන අපි රෝහල් නියාමනය කරන්නට අපි පාවිච්චි කරේ KPMG කියන ජාත්‍යන්තර සංවිධානය. ඒකෙන් අපි සර්වේ එකක් කරා ඒගොල්ලන් මේගොල්ලෝ මාස ගණනාවක් ගත කරලා ලංකාවේ තියෙන සියලුම රෝහල්වල සියලුම මිල ඔවුන් අරගෙන ඒකත් එක්ක අපිට ලැබලා දුන්නා ඒකේ 50% කියෝද 75% කියෝද 125% කියෝද තියෙන්නේ අපිට කිව්වා තීන්දුව කරන්න කොයි විදිහද කරන්න කියලා. ඒ නිසා අපි එකකට එකක් මිල අපි අඩු කරනවා ඒකෙත්. ඒකට විශාල බලපෑම අපිට තිබෙනවා. ඒ මොන බලපෑම ආවත් ඒකේ කියන මේ අසාධාරණ විදියට මේ මිල මේව කළා මේක සෞඛ්‍ය කියන එක තනිකරම මේ ව්‍යාපාරයක් මේක මහා නරකම අන්දමේ ව්‍යාපාරයක් බවට පත් කළා තිබෙන මේවෙකේ ඒක ව්‍යාපාරික තාත්වයක් තියාගෙන නමුත් සේවයක් ඉෂ්ට කිරීම සඳහා ඉදිරියේදී ඉදිරි සතිය දෙකේදී මම ඒ ක්‍රියාමාර්ගයත් අරගන්නවා අපි මේ අන්දමට ඉදිරියේදී මේ අපිට ජාත්‍යන්තර ප්‍රසාදය ලබා ලැබෙන මේ පෞගේ අවුරුදු තුනේදී මේ විශාල අපි මේ කරපු වැඩ කොටස මම ස්තුතිවන්ත වෙනවා අපේ ලේකම්තුමියට එතකොට අපේ සෞඛ්‍ය අධ්‍යක්ෂක ජෙනරාල්තුමාට නියෝජ්‍ය සෞඛ්‍ය අධ්‍යක්ෂක ජෙනරාල්වරු සහ සියලුම දෙනා ඉතා මහන්සි වෙලා මාත් එක්ක සමාලෝචනාට පැය 24න් පැය 15 18 20 අමාත්‍යාංශයේ රැඳී සිටි මහා රාත්‍රියේ එළිවෙනකන් රැඳී සිටිමින් පෞගිය කාලයේදී ක්‍රියා කළ සියලු දෙනාට මම ස්තුති වෙනවා විශේෂයෙන්ම මම මගේ නියෝජ්‍ය අමාත්‍යවරයාට ස්තුතිවන්ත වෙනවා ඔවුතුමා මට සෙවණැල්ලක් මෙන් මට ඉතා විශාල උදව් උපකාර හැම දෙයකම කරා බොහොම ස්තුතියි ඔබතුමාලා සියලු දෙනාටත් ස්තුතියි
Honorable ජයම්පති
විකට ප්‍රශංසා කරන අතර මහජන සෞඛ්‍යයට කරන ලද මේ අතිවිශාල සේවය පිළිබඳව ගරු ඇමතුමනි මේ ඖෂධවේදීන් අතුරු වෛද්‍ය සහකාර සහ පරිපූර්ණ වෛද්‍ය සේවාවල සිටින සහ අය සහ පෝෂණවේදීන් මතු කරලා තිබෙනවා ප්‍රශ්නයන් ඔබතුමා අපි මා පුද්ගලිකව අද හම්බෙලා ගැන කතා කරුවා ඔවුන් පිළිබඳව විශේෂයෙන් ව්‍යතිරේකයක් නැති නිසා තුන්වෙනි වගන්තියේ ඔවුන්ට අගතියක් වේද කියලා ඔවුන් අතර පොඩි සැකයක් තිබෙනවා ඔබතුමා කිව්ව හැම දෙයක් වෙන්නේ නැහැ කියලා ඔවුන් විශේෂයෙන් සඳහන් කළා දෙනවා රෝමන් ප්‍රධාන ප්‍රඥාප්තිය රෝමන් 8 8 අයනු සහ 8 අයනු යන කොටස් වලට අදාළ නොවන පරිදි කියලා ඒ පිළිබඳව පැහැදිලි කිරීමක් කරනවා නම් ඔවුන් කරුණා කරලා
එතුමා දැන් ඔය විරෝධයේම ඔවුන් සුප්‍රීම උසාවියේදී ඉදිරිපත් කරා නමුත් සුප්‍රීම උසාවිය පැහැදිලිවම කියලා තියෙනවා එහෙම කිසිම අසාධාරණයක් ඔවුන්ට සිදු වෙන්නේ නැහැ කියලා මේක
ගෞරව ශ්‍රීධරන්
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இன்றைய தினம் சுகாதார அமைச்சிற்கு கீழ் வருகின்ற பல்வேறுபட்ட சட்டமூலங்களுடைய தலைப்பிலே சில விடயங்களை தொட்டு உரையாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றிகள் மிக முக்கியமாக கடந்த 2018 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2087ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக நாட்டிலே பல விவசாய சுகாதாரத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக தாதியர் சேவையில் இருக்கின்ற தாதியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பவை நாட்டிலே பல்வேறுபட்ட பகுதிகளில் மிக பற்றாக்குறையோடு இருக்கின்ற தாதியர்களுடைய நிலைமையை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது, அமைச்சரவை முயற்சிக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதிலே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற பகுதிகளில் இந்த தாதியர் சேவையினுடைய நியமனங்கள், விண்ணப்பங்கள் கோரப்படுகிற பொழுது பல பாதிப்புகளை அவர்கள் தொடர்ந்தும் சந்திக்கின்றார்கள். குறிப்பாக தாதியர் சேவையின் தாதிய உத்தியோகத்தர்கள் வடக்கு மாகாணத்திலே 1119 பேர் தேவையாக இருக்கின்ற ஆளணி. ஆனால் இப்பொழுது வெற்றிடமாக 327 தாதியர்கள் வெற்றிடமாக வடக்கு மாகாணத்திலே காணப்படுகின்றார்கள். இது கிளிநொச்சி மாவட்டத்திலே 58 இருக்கின்றது. இதனை விட நிறைவு காண் தொழில் வல்லுநர் சேவை என்கின்ற அடிப்படையில் மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்ப உதவியாளர், மருந்தாளர், தொழில்வழி சிகிச்சையாளர், கதிரியலாளர் என்ற பதவிகளுக்காக பல்வேறுபட்ட கோரிக்கைகள் உள்ளடங்கப்பட்டாலும் இதிலே வடக்கு மாகாணத்தில் இந்த வெற்றிடங்கள் 56, 92, 13, 30 என்ற அடிப்படையில் காணப்படுகின்ற பொழுது உள்ளவர்கள் 14, 43, 12, 15 என்ற அடிப்படையிலேயே காணப்படுகின்றார்கள். இதனை விட இணை மருத்துவ சேவை என்ற அடிப்படையில் பாடசாலை பச்சிகிச்சையாளர், சுகாதார பூச்சியியல் அலுவலர், கண் தொழில்நுட்பவியலாளர், செயற்கை அவயவ தொழில்நுட்பவியலாளர், பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் இதய துடிப்பு பதிவாளர், மூளை மின் இயக்க பதிவாளர், இந்த அடிப்படைகளிலே விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த கோரப்பட்டிருக்கின்ற விண்ணப்பங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த சபையிலே இருக்கிற பொழுது முன்வைக்க நான் விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த விண்ணப்பங்கள் கோரப்படுகிற பொழுது இவர்கள் 18 வயதிலிருந்து 28 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம் என்றது விண்ணப்பத்திலே கேட்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் 2016-2017 தான் இவர்கள் காப்பொத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருக்க வேண்டுமென்றால் அவருடைய வயசு 21 தாண்டாத நிலையிலே காணப்படும். இது பற்றாக்குறையை, வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான பொருத்தப்பாடாக அமையாது. குறிப்பாக 12 தொழில்களுக்குரிய பயிலினர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ள அரச இதழ் இத்தொழில்களுக்கு தமிழ் இளைஞர்கள் தெரிவு செய்யப்படுவது பல வருடங்களாக குறைந்து வருகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பதை தெளிவாக தெரிகின்றது. இது பற்றி பல தடவைகள் நாங்கள் அமைச்சரோடு பேசிய பொழுது அவர் சில முறைகளை கையாள்வதாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கணித விஞ்ஞான துறைகள் தவிர்ந்து கலை வர்த்தக பிரிவுகளில் கற்றுக்கொண்ட மாணவர்களையும் அந்த துறைகளிலே தாதியர் சேவைக்காக விண்ணப்பிக்கும் தகுதியை கொண்டு வருதல், இதில் தாதிய பயிலினர்களுக்கான தமிழ் வழி மூலமான பாடசாலைகள் வடக்கில் யாழ்ப்பாணம், பவுனியா மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் உள்ளது. கடந்த சில வருடங்களாக வடக்கில் இப்பாடசாலைகளின் கொள்ளளவுக்கு தமிழ் மாணவர்கள் இல்லாததால் பல சிங்கள முஸ்லீம் மாணவர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இதனால் கடந்த பல வருடங்களாக எமது வைத்தியசாலைகளுக்கு மேற்படி பதவிகளுக்கு சிங்கள அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு 2 அல்லது 3 வருட முடிவில் விசேட இடமாற்றம் வழங்கப்பட்டு வருகின்றது. இவர்களுக்கு பதிலாக புதிய ஆட்சேர்ப்பிலிருந்து மாற்றீடு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு புதிய ஆட்சேர்ப்பின் போதும் 2 அல்லது 3 வருட சேவையை முடித்தவர்கள் பதிலாக மாற்றீட்டுக்கு மேலாக மிகச்சிலரே நியமிக்கப்படுகின்றனர். ஆனால் மொத்த தொகையை காட்டி வடக்குக்கு பெருமளவு ஆளணி நியமிக்கப்பட்டுள்ளதாக காட்டப்படுகிறது. உதாரணமாக கடைசியாக நடைபெற்ற தாதிய நியமனத்தில் 22 பேரே மேலதிகமாக நியமனம் பெற்றவர்களே ஏனைய 76 பேரும் விசேட இடமாற்ற திட்டத்தின்படி வெளி மாகாணங்களுக்கு போக இருந்தவர்களுக்கு பதிலீடாக வந்தவர்கள். ஆனால் வடக்குக்கு 98 தாதிய உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டதாக கூறப்பட்டனர். ஆனால் இங்கிருந்து விசேட இடமாற்றம் பெற்று சென்ற தென்பகுதிகளில் தான் இந்நியமனத்தின் பயன் கிடைத்து வருகின்றது. மேலும் இதனால் எமது பகுதி வைத்தியசாலைகளில் இப்பதவிகளுக்கு வெற்றிடங்கள் தொடர்ந்து நிலவுகின்றது. வடக்கில் தற்போது 350 தாதியருக்கான வெற்றிடம் நிலவுகின்றது. ஏனைய பதவிகளுக்கான வெற்றிடங்கள் பின்வருமாறு. இங்குள்ள மாணவர்களுக்கு இடம் கிடைக்காமைக்கான காரணங்கள், விண்ணப்பிப்பதற்கான தகுதி, விண்ணப்ப திகதிக்கு முன்னதாக 2 வருடங்களில் நடைபெற்ற காப்பொத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் கருத்தெடுக்கப்படும். உதாரணமாக இம்முறை 2016 அல்லது 2017 ஆண்டுகளில் காப்பொத்த உயர்தர பரீட்சைக்குரிய பெறுபவர்கள் மட்டுமே கருத்தெடுக்கப்படுகிறது. தனிய உயிரியல் மற்றும் பகுதியவியல் பாடங்களை பயின்றவர்களே விண்ணப்பிக்க முடியும். எமது பிரதேசத்தில் இந்நெறிகளை பயில்பவர்களின் விகிதாசாரம் குறைவு.
மேலும் இவற்றை பகிர்ந்து பல்கலைக்கழக அனுமதியையோ அல்லது வேறு கல்வியையோ தொடராதவர்களின் எண்ணிக்கை குறைவு. வினோதமாக 18 வயதிலிருந்து 28 அல்லது 30 அல்லது 35 வயது வரையானவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய ஆண்டுகள் 2016 அல்லது 17 மட்டுமே இருக்க முடியும். எமது பகுதியில் மாணவர்கள் அடுத்தடுத்து காப்போத்த பரீட்சைகளை எடுத்து விடுவர். பின்னர் வேறு துறைகளை நாடி சரிவராத நிலையிலேயே தாதிய துறைக்கு வருவர். அப்போது அவர்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வயது தகுதி இருந்தாலும் காப்போத்த உயர்தர பரீட்சை எடுத்த ஆண்டு தடையாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு முறையும் இப்படி பலர் ஏமாற்றங்களுடன் தொடர்பு கொள்கின்றார்கள். இம்முறை மாவட்டத்திற்கு என கோட்டா பிரிக்கப்படும் என கூறுகின்றார்கள். ஆனால் இதற்கான சூத்திரத்தில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் பங்கு வகிக்கும். இதனால் எமது மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். மேலும் தகுதியான விண்ணப்பங்கள் குறைவாயின் எமது மாவட்டங்களின் கோட்டாவின் மீதி ஏனைய மாவட்டங்களுக்கு பிரித்தளிக்கப்படும். இவற்றில் நாம் தொடர்ச்சியாக சில மாற்றுத் திட்டங்களை முன்வைத்தோம். காப்போத்த உயர்தரத்தில் உயிரியல் மற்றும் பகுதியவியல் மட்டுமல்லாது கலை, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளையும் அனுமதித்தல். காப்போத்த உயர்தரத்துக்கான ஆண்டு வரையறையை வயது வரையறைக்கு ஈடாக மாற்றுதல். இதற்காக தொடர்ந்து வாதாடிய அமைச்சர் ராஜித சினாரட்ன அவர்களுக்கு அவர் எமக்கு ஆதரவாக செயல்பட்டு இதற்கான அனுமதி அமைச்சரவையினால் வழங்கப்பட்டது. ஆனால் தாதியர் சங்கத்தின் எதிர்ப்பால் இம்முறையும் பழைய நடைமுறையே தொடர்கின்றது. மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதையும் நான் முன்வைக்கிறேன். காப்போத்த உயர்தர ஆண்டு கட்டுப்பாடை நீக்குதல் அல்லது ஆக குறைந்தது மாவட்ட கோட்டாவுக்கு போதுமான விண்ணப்பதாரிகள் இல்லாவிட்டால் அதே மாவட்டத்திலிருந்து ஏனைய ஆண்டுகளில் காப்போத்த உயர்தரத்தில் சித்தியடைந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தல். பௌதிக துறையை அனுமதிக்க முடியுமாயின் ஏனைய துறைகளையும் அனுமதிக்க முடியும். எந்த மாகாணத்தை சேர்ந்தவர்களாயினும் வடக்கில் நியமிக்கப்பட்டதற்காக சிறப்பு இடமாற்றம் வழங்குவதும் அதற்கு புதிய நியமனங்களிலிருந்து பதில் ஆள் வழங்கப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டும். ஏனைய மாகாணங்களைப் போலவே இங்கும் நியமிக்கப்பட்டவர்களுக்கு 4 அல்லது 5 வருடங்களின் பின் வருடாந்த இடமாற்ற நடைமுறையின் கீழேயே இடமாற்றத்துக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும். அதில் பதிலால் கிடைக்கும் போது மட்டும் இடமாற்றம் அமுல்படுத்தப்பட வேண்டும். இந்தாறான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிற பொழுதுதான் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இருக்கின்ற தாதியர் பற்றாக்குறைகளை ஈடு செய்ய முடியும். குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்களும் இந்த சபையில் இருக்கிற பொழுது இந்த தாதியர்களுக்காக விண்ணப்பம் கோரப்படுகின்ற பொழுது அவர்கள் காப்போத்த சாதாரணதர பரீட்சையிலே கணிதம், விஞ்ஞானம், தங்களுடைய மொழி தமிழோ அல்லது சிங்களமோ அத்தோடு ஆங்கில மொழியிலும் திறமை சித்தியை பெற்றிருக்க வேண்டும் என்ற கட்டாயப்படுத்தப்பட்ட 4 திறமை சித்திகளும் 2 சாதாரண சித்திகளோடு அவர் 6 பாடங்களை சித்தி பெற்றிருக்க வேண்டும் என்பது அடிப்படையாக கோரப்படுகிறது. அவ்வாறான கோரப்படுகின்ற அடிப்படை என்பது ஒரு தாதியருக்காக எடுபடுகின்ற கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் ஆங்கில பாடங்களை சிறுவயதிலேயே கற்பிக்கக்கூடிய ஆசிரிய வளமில்லாத ஆங்கில ஆசிரியர்களுக்கான மிகக்கூடிய பற்றாக்குறை உள்ள இந்த மாவட்டங்களில் படித்த மாணவர்கள் எவ்வாறு ஆங்கில பாடத்திலே திறமை சித்தியை காட்டி அவர்களால் இந்த தாதியர் பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும்? இது ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது. அதனை விட அரசாங்கம் இன்னொரு முறையை கையாள வேண்டும். கணித விஞ்ஞான துறைகளிலே படித்தவர்கள்தான் விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்கிற பொழுது அவர்களுடைய வயதை கூட்டியிருக்கின்ற அதே நேரத்தில் அவருடைய வயதுக்குட்பட்ட ஏதாவது ஒரு ஆண்டில் அவர்கள் கணித விஞ்ஞான துறைகளில் தாங்கள் விரும்பிய காலத்தில் தோற்றிய பெறுவற்றின் அடிப்படையில் விண்ணப்பிப்பதற்கான உரிமம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதிலே கோரப்பட்ட 12 வேலைத்திட்டங்களுக்கும் இந்த பணிகளுக்காக கணித விஞ்ஞான துறைகளை படித்தவர்களை எடுக்கின்ற பொழுது ஒரு பாரிய பின்னடைவுகளை வடக்கு மாகாணத்தினுடைய பல மாவட்டங்கள் சந்திக்க இருக்கின்றன என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இதனை விட மிக முக்கியமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பொது வைத்தியசாலைக்கென ஒரு சிடி ஸ்கேனர் ஒன்றை வழங்குவதற்காக அமைச்சர் கௌரவ ராஜித சீனாரட்ன அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தல் தன்னுடைய திணைக்களத்துக்கு வழங்கியிருந்தார். ஆனால் தற்போது 4 வருடங்கள் கடந்த பின்னும் கூட நெதர்லாந்து நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டத்திலே இது உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கூறி இன்னும் 4 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்று முடியவிருக்கின்ற நெதர்லாந்து திட்டத்தை கூறி சிடி ஸ்கேன் தென்பகுதிகளில் உள்ள வேறு வைத்தியசாலைக்கு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இது ஒரு துரதிருஷ்டவசமானது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக மிக கூடிய அளவில் வைத்திய தேவைக்காக எதிர்பார்த்திருக்கிற மக்கள் மத்தியிலே இந்த சிடி ஸ்கேனரை வழங்குவதற்கு மாற்றீடாக அமைச்சருடைய அறிவுறுத்தலையும் மீறி இதற்கு மாற்றீடு நடைபெறுகிறது என்பது ஒரு துரதிருஷ்டவசமானதாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதேபோல தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை, இலங்கையிலே மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு அடுத்ததாக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வழங்குகின்றது. இன்று வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற பல நோயாளர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவ்வாறானவர்களுக்காக புற்றுநோய் வைத்தியசாலைக்கென முதன் முதல் கதிர்வீச்சு சிகிச்சைக்குரிய சிடி சிமுலேட்டர் ஒன்றை வழங்குவதற்கு எங்களுடைய அமைச்சர் ராஜித சேனார்டன் அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். அதற்கான செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் கதிர்வீச்சு சிகிச்சையை பெறுவதற்கு முன்னர் அவர்களுடைய பாதிக்கப்பட்ட இடத்தை அடையாளப்படுத்தவும் ஏனைய அவயவங்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலும் இந்த சிமுலேட்டர் சிடி சிமுலேட்டர் மூலமாக தங்களுடைய ஆய்வு பணியை வைத்தியர்கள் மேற்கொள்கிறார்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளையங்களுக்கு மாத்திரம் கதிர்வீச்சை இலக்காக மேற்கொள்கின்ற சிடி சிமுலேட்டரினால் பிடிக்கப்பட்ட முப்பரிமாண நிழற்படமும் இதற்கான உதவியை வழங்குகின்றது. இவ்வாறான இந்த சிடி சிமுலேட்டரை அந்த வைத்தியசாலைக்கு வழங்காமல் மகரகம வைத்தியசாலைக்கு மேலதிகமாக ஏற்கனவே மகரகம வைத்தியசாலையிலே ஒன்று இருக்கிறது இருக்கக்கூடியதாக அதனை மகரகம வைத்தியசாலைக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தங்களுடைய திணைக்களம் மேற்கொண்டிருப்பது ஏதோ ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை பார்க்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பெருமளவான நோயாளர்கள் பாதிப்படைந்த நிலையில் அங்கே இருக்கின்ற நோயாளருடைய பல நாள் கோரிக்கைகளை செவிசாய்த்து கௌரவ அமைச்சர் அவர்களால் இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட சூழலும் கூட இது திரும்பவும் வேறொரு இடத்துக்கு மாற்றப்படுதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததும் அதே நேரத்தில் இதற்கான மாற்றீடு ஒன்றினை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவர்களை கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் வவுனியா ஓமந்தை பகுதியிலே வைத்தியசாலை கழிவுகளை எரிப்பதற்கென இயந்திர தொகுதியொன்று இன்சினேட்டர் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய 60% நன்கொடையோடும் மற்றும் 40% இலகு கடன் மூலமும் 80 மில்லியன் ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டிருந்தது. அது தற்போது பாவனையில் உள்ளது. இதை தென்பகுதி வைத்தியசாலை ஒன்றுக்கு வழங்குமாறு இப்போது மத்திய சுகாதார அமைச்சினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஓமந்தை பகுதியில் இருக்கின்ற வவுனியா மாவட்ட வைத்தியசாலை மற்றும் பல வைத்திய சின்ன வைத்தியசாலைகளுடைய கழிவுப் பொருட்களை அளிக்கின்ற மிக முக்கியமான இயந்திர தொகுதி ஆஸ்திரேலிய நாட்டினுடைய உதவியோடும் கௌரவ அமைச்சர் அவர்களுடைய அனுசரணையோடும் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறான ஒரு இயந்திர தொகுதியை மீண்டும் அந்த இடத்திலிருந்து மாற்றுவதற்கான முயற்சியை தாங்கள் தடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்தில் தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் இந்த சில நோயாளர்களை பொறுத்தவரை இந்த நாட்டிலே சில நோய்க்குரிய மருந்துகள் அரசாங்கத்தினால் மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும். தனியார் துறையினூடாக இந்த மருந்துகளை இந்த நாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அவ்வாறான வகையில் தான் இந்த புற்றுநோயாளர்கள் பாவிக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேப்சூல் ஹைட்ரோக்ஸ் யூரியா என்று சொல்லப்படுகின்ற 500 மில்லிகிராம் கேப்சூல் மருந்து வகைகள் இந்த நாட்டிலே ஏனைய தனியார் வைத்தியசாலைகளிலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ பெற்றுக்கொள்ள முடியாது. இதனை அரசாங்க வைத்தியசாலைகளால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதனால் பாதிக்கப்பட்ட பல நோயாளர்கள் இந்த மருந்து வகைகளை பெற முடியாது திணறுகின்றார்கள். இது பாரிய அளவிலே அவர்களை பாதித்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த விடயங்களில் அதிகமான கவனங்களை கொண்டவர். அதனால் தான் நான் உங்களிடம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். இந்த மருந்து வகைகள் புற்றுநோய் ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாத புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நோயாளர்களுடைய மனநிலையை புரிந்து அவர்களுக்கான இந்த நோய் சிகிச்சைக்கான இந்த மருந்து வகைகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற பல வைத்தியசாலைகள் உள்ளூர் இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலே தரை போக்குவரத்து வசதிகள் உள்ள வைத்தியசாலைகள் வைத்திய சேவையை ஓரளவுக்காவது பெற்றுக்கொள்ளுகின்ற நேரத்தில் நைனாதீவு 70 அனலதீவு நெடுந்தீவு போன்ற வைத்தியசாலைகளிலே பணிபுரிகின்றவர்கள் அந்த வைத்தியர்களுக்கான போக்குவரத்து வசதிகளில் உள்ள இடங்கள் அவர்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு அங்கே சென்று இருந்து வருதல் அங்கே தங்களுடைய சேவையை ஆற்றுதல் என்பதெல்லாம் மிக கூடிய அளவிலே அவர்களை பாதித்திருக்கின்றது. குறிப்பாக நெடுந்தீவு வைத்தியசாலை 2010 வரைக்கும் ஒரு மாவட்ட வைத்தியசாலையினுடைய தரத்தோடு இயங்கியது, மாவட்ட வைத்தியசாலையாக இயங்கியது. இப்பொழுது அதனுடைய தரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2018-19 பிற்பாடு நெடுந்தீவு வைத்தியசாலைக்கான ஒரு நிரந்தர வைத்தியரை நியமிப்பதில் சுகாதார திணைக்களத்தினால் முடியாத பிரச்சனை அதிகமாக காணப்படுகின்றது. வயசு போன அல்லது தங்களால் இயல முடியாத அவர்கள் பென்ஷனில் இருந்தவர்களை ஓய்வூதியத்தில் இருந்தவர்களை ஒப்பந்த அடிப்படையிலே இந்த நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு நியமிக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் பல நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் இந்த நாட்டிலே வெளியேறுகிறார்கள். ஆனால் ஒரு வைத்தியர்தானும் நெடுந்தீவு வைத்தியசாலையிலே சென்று இருந்து வைத்தியம் செய்வதற்கு தயாரான நிலை இல்லாத ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அதனால் அங்கே இருக்கின்ற இலங்கையிலேயே ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவு, ஒரு தனித்தீவு, 8 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட நெடுந்தீவு என்கிற ஒரு தனி பிரதேச செயலாளர் பிரிவிலே சரியான போக்குவரத்து வசதி இல்லை. அந்த வைத்தியசாலைக்கென்று ஒரு நோயாளர் காவு வண்டி இல்லை. அந்த வைத்தியசாலைக்கென்று ஒரு வைத்தியர் இல்லை. அந்த வைத்தியசாலைக்கென்று தாதியர் இல்லை. எவ்வாறு அந்த இடத்தில் இருக்கிற மக்கள், 6000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய வைத்திய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறுகிறார்கள். ஒரு அதீதமான கடுமையான நோய்க்குள்ளாக்கப்பட்டால் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாரிய வள்ளங்கள் ஊடாகத்தான் குறிகட்டுவானுக்கு வந்து, குறிகட்டுவானில் இருந்து தரையினூடாக 20 கிலோமீட்டர்களை தாண்டி யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு வர வேண்டும். மிக கூடிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வைத்தியசாலையினுடைய நிலையை ஒருமுறை தாங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் நேரடியாகவே நெடுந்தீவுக்கு வருவதாக இருந்தார். ஆனால் அது பல காரணங்களால் பின்போடப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களை, நீங்கள் ஒரு முறை நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு நேரடியாக விஜயம் செய்ய வேண்டும். நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு, எழுவதீவு போன்ற தனி தீவுகளிலே வாழுகிற மக்கள் சுகாதாரத்தை இழந்தவர்களாக, இந்த நாட்டிலே சுகாதாரத்துறையிலே புறக்கணிக்கப்பட்ட மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த இடத்திலே தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வைத்தியசாலையிலே அண்மையில் ஒரு பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருந்தது, மகப்பேற்று மருத்துவரின்மை. ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையிலே இருந்த மகப்பேற்று மருத்துவர் சரவணபவன் அவர்கள் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அவர் மாற்றப்பட்ட பிற்பாடு 2 மகப்பேற்று மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டார்கள், மாறி மாறி இருந்தார்கள். ஆனால் திடீரென்று அந்த மகப்பேற்று மருத்துவர்கள் ஒருவர் வெளிநாடு செல்ல, இன்னொருவருக்கு யாருக்குமே தெரியாமல் தங்களுடைய அமைச்சினூடாகவே மாற்றம் செய்யப்பட்டது. மாற்றம் செய்யப்பட்ட பிற்பாடு அங்கிருந்த மருத்துவத்துக்காக சென்ற தாய்மார்கள், கருத்தரித்த தாய்மார்கள் போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையினுடைய நோயாளர் நலம்புரி சங்கத்தின் தலைவர், முன்னாள் பிரதிகளி பணிப்பாளர் சின்னராஜா அவர்கள் மிக மனவருத்தத்தோடு குறிப்பிட்டார். அங்கிருக்கின்ற வருகின்ற தாய்மார்களுடைய மருத்துவத்தை சரியான முறையில் பார்க்க முடியாமல் ஒரு மாவட்ட வைத்தியசாலை இருக்கின்றது. வைத்தியசாலையில் இருக்கின்ற பல தேவைகளை பேசுகிற பொழுது குறிப்பிடுவார்கள், அங்கே நெதர்லாண்ட் நாட்டினுடைய உதவி கிடைக்கிறது, வரப்போகிறது, அது வருகிறது. நல்ல விடயம். கௌரவ அமைச்சர் அவர்களுடைய முயற்சியினாலும் வடக்கு மாகாண சபையின் முயற்சியினூடாகவும் அது கிடைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதுவரை இன்னும் அந்த கட்டடங்கள் கட்டி அந்த வேலை திட்டங்கள் முடிவதற்கு 4 ஆண்டுகள் பிடிக்கலாம். இதற்கெல்லாம் இந்த வைத்தியசாலையிலே சிடி ஸ்கேனர் இல்லை, மகப்பேற்று மருத்துவர் நிரந்தரமாக இல்லை, அங்கே இருக்கின்ற டயாலிசிஸ் ரத்தத்தை சுத்திகரிக்கின்ற சலரோக நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கின்ற இயந்திரங்களை இயக்குவதற்குரிய முறையிலே இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் அந்த இயந்திரங்கள் கூட அந்த வைத்தியசாலையிலே காத்திருந்தது. ஆகவே இந்த நிலையில் இவ்வாறான சூழ்நிலைகள் ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலே காணப்படுகின்றது. வவுனியாவிலே இருக்கின்ற வடக்கு பகுதியிலே இருக்கிற மக்கள் பெரும்பாலானவர்கள் கிளிநொச்சியை நாடி வருகிறார்கள். புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவில் இருக்கிற நோயாளர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு வருகிறார்கள். மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற நோயாளர்கள் கிளிநொச்சிக்கு வருகிறார்கள். மல்லாவி துணுக்காயில் இருக்கின்றவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு வருகிறார்கள். முழங்காவில் பூனேரில் இருக்கின்றவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையை நம்பி இருக்கிறார்கள். இவ்வாறு இந்த வன்னி பிரதேசத்திலே ஒரு மத்திய நிலையமாக பாரிய அளவிலான நோயாளர்களை உட்கொள்ளுகின்ற ஒரு வைத்தியசாலையாக கிளிநொச்சி வைத்தியசாலை காணப்படுகின்றது. சராசரி ஒரு நாளைக்கு 1130 நோயாளர்கள் அவர்கள் அந்த அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்லே ஓபிடியிலே மருந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இது வவுனியா, யாழ்ப்பாணம் ஏனைய வைத்தியசாலைகளை விட அதிகமானதாக காணப்படுகிறது. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் கூட ஓபிடியிலே இவ்வாறான நோயாளர்களை கவனிப்பதற்காக கிட்டத்தட்ட 18 வைத்தியர்கள் கடமையாற்றுகிறார்கள். ஆனால் கிளிநொச்சியிலே இந்த 1130 முறையும் சமாளிப்பதற்காக 6 வைத்தியர்கள் மட்டும்தான் கடமையிலே இருக்கிறார்கள். இவ்வாறான வைத்திய பற்றாக்குறைகள் பாரிய அளவிலே காணப்படுகின்றது. இதனை விட ஆளணியை தீர்மானிப்பதிலே மேனேஜ்மெண்ட் போர்ட் தீர்மானிக்கிறது என்ற அடிப்படையில் இம்முறையும் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கான ஆளணியினுடைய தீர்மானம் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. அதுவும் உங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே உண்மையான வைத்தியசாலையினுடைய தரத்தையும் அங்கே வருகின்ற நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் கருத்திலே கொண்டு கிளிநொச்சி வைத்தியசாலை மட்டுமல்ல தீவகங்களில் இருக்கிற வைத்தியசாலைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலைகளுடைய தேவைகளை குறிப்பாக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகளை ஒரு விசேடமாக கருத்திலே கொள்ளுமாறு கௌரவ அமைச்சரவரிடம் வேண்டுகோளை முன்வைத்து இந்த கோரப்பட்ட தாதியர்கள் உத்தியோகத்தர்களுக்கான விண்ணப்பத்தில் தாங்கள் எடுத்த முன்னிய முயற்சியை கலை வர்த்தக பிரிவுகளில் கற்றுக்கொண்டவர்கள் மற்றும் ஐசிடி துறையிலே கற்றுக்கொண்டவர்களையும் இதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் ஒரு மாற்றீடை கொண்டு வர வேண்டும் அல்லது அவருடைய வயசை கூட்டுகின்ற அதே நேரம் அவருடைய எடுத்த பரீட்சை எடுத்த ஆண்டுகளை அந்த வயசுக்கு உட்பட்ட காலத்தில் ஒருவர் 18 வயசிலிருந்து 35 வயதுக்குள் விண்ணப்பிக்கலாம்
என்றால்
அந்த 18 வயசுக்கு 35 வயதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் ஏதாவது ஒரு ஆண்டிலே காப்பொத்த உயர்தரத்துக்கு தோற்றியிருந்தால் போதும் என்ற அடிப்படையை எடுத்துக்கொண்டாலாவது நிறைய பேரை இந்த தொழில் வாய்ப்புகளுக்கு உள்வாங்க முடியும் என்ற அடிப்படையில் கடந்த 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த வர்த்தமானி அறிவித்தலை தாங்கள் கவனத்தில் எடுக்குமாறும் கோரி நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி.